2022 பிப்ரவரி மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் கௌதமனுடன் அரவிந்த் சுவாமிநாதனின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லம் பாலகோகுலம், மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான சேவை இல்லம் அபலா, கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான இல்லம் சாரதேஸ்வரம் என பல ஆண்டுகளாக பல்வேறு சேவை பணிகளை முன்னெடுத்து வருபவர் கௌதமன். ஈவேரா பெரியாரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு பின் விவேகானந்தரின் கருத்துக்களால் மடைமாற்றப்பட்டு சேவை பணியில் தீவிரமாக இயங்கி வருபவர் தனது சேவை பயணம் பற்றி மனம் திறக்கிறார். கேட்போம், வாருங்கள். உங்கள் இளமை பருவத்தை நினைவு கூறலாமா? நான் பிறந்தது கும்பகோணம் திருவையாறு சாலையில் கபிஸ்தலத்துக்கு அருகே உள்ள மேட்டு தெரு கிராமம். அப்பா ராஜமாணிக்கம், அம்மா மங்களம்மாள், நாங்கள் 5 பேர் சகோதரர்கள். ஒரே ஒரு அக்கா, எனக்கு ஒரு அண்ணா, அடுத்து ஒரு அக்கா, தம்பிகள் 3. அப்பா 2 உலக யுத்த சமயத்தில் சிங்கப்பூர் மலேசியாவில் வேலை பார்த்தவர், நிறைய உலக அனுபவம் பெற்றவர். அதன் பிறகு தமிழகம் வந்து திருமணம் செய்து கொண்டார். நாங்கள் சிறுவயதாக இருக்கும் போது அப்பாவின் தொழில் நலிவடைந்து விட்டது. மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியாத நிலை. அந்த சமயத்தில் தான் அம்மா வெளிவேலைக்கு சென்றார்கள். களை எடுப்பது, சாணி எடுத்து வந்து வரட்டி தட்டி விற்பது என்று பல வேலைகளை செய்து குடும்பத்திற்கு உதவினார்கள். நான் அப்போது 6வது 7வது படித்துக் கொண்டிருந்தேன். உணவுக்கே மிகவும் சிரமமான சூழ்நிலை. அப்பாவின் கண்டிப்பான வளர்ப்பில் வளர்ந்தோம். அப்பா நாத்திகர், இறை மறுப்பாளர், சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர், பெரியாரின் நண்பர். பெரியார் சுற்றுப்பயணத்தின் போது எங்கள் கிராமம் வழியாக சென்றபோது அவரால் எனக்கு வைக்கப்பட்ட பெயர்தான் கௌதமன் என்பது. அப்பா மிகவும் கண்டிப்பானவர், பிடிவாதக்காரர். வீட்டில் கடவுள் படங்கள் கிடையாது, விளக்கேற்ற கூடாது. எங்கள் வயதொத்தவர் யாரிடமும் ஒட்டாமல் நாங்கள் எங்களுக்குள்ளேயே விளையாடுவோம், சண்டை போட்டுக் கொள்வோம். ராஜகிரி, பாபநாசம், நீடாமங்கலம் ஆகிய ஊர்களில் என் பள்ளிப்பருவம் கழிந்தது. 10வது வரை படித்தேன். அது அந்த காலத்து 11வது வகுப்பு. அத்துடன் பள்ளி கல்வி முடிந்தது. அடுத்து அண்ணனின் வழிகாட்டலில் ITI மெக்கானிக் கோர்ஸ் அரியலூரில் படித்தேன். அக்கால கட்டத்தில் திராவிடர் கழகத்தில் எனக்கு மிகுந்த ஈடுபாடு. மாவட்ட அளவில் பொறுப்பில் இருந்தேன். அதனால் பொது வாழ்க்கை தொடர்புகள் அதிகம் இருந்தன. பின்தங்கிய கிராம பகுதிகளுக்கு செல்வது, சமூக பணிகளை மேற்கொள்வது என்று ஆர்வத்தோடு செயல்பட்டேன். நாத்திகராக இருந்த நீங்கள் ஆன்மீக பாதைக்கு வந்தது எப்படி? சிறுவயதிலிருந்தே எனக்கு காமராஜரை பிடிக்கும். 1976 நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்காக வேலை பார்த்தோம். அப்போது பழைய காங்கிரஸ்காரர் ஒருவர் நண்பரானார். காமராஜர் கட்சியைச் சேர்ந்தவர், ஆன்மீகவாதி. நான் காமராஜர் கட்சியை ஆதரிக்கிறவன் என்றாலும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன், பெரியார் வழி தொண்டன். அந்த நிலையில் அந்த காங்கிரஸ் நண்பர் எனக்கு புத்தகம் ஒன்றை கொடுத்து, இதை படியுங்கள், இது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்று சொன்னார். சரி என்று நான் அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டேன். படிக்க ஆரம்பித்தேன். படிக்க படிக்க அந்த காங்கிரஸ் நண்பர் சொன்னது எவ்வளவு உண்மை என்பது புரிந்தது. அதை படிக்க ஆரம்பித்தது முதலே எனக்குள் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. அந்த புத்தகம் சுவாமி விவேகானந்தரின் எழிமின் விழிமின். அதை படிக்க படிக்க அதுவரை எனக்கு புரியாமல் இருந்த பல விஷயங்கள் புரிய ஆரம்பித்தன. தேசம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன என்ற பல விஷயங்களை அன்று நான் புரிந்து கொண்டேன். அதில் 3 பக்கங்கள் பிராமணர்களை குறித்து பேசியிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். அது எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அந்த புத்தகத்தை முழுமையாக படித்ததும் விவேகானந்தர் என்னை கவர்ந்தவராகிவிட்டார். பெரியார் 2ம் பட்சம் ஆகிவிட்டார். அன்றே திருநீர் பூசி கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டுவிட்டு வீட்டுக்கு போனேன். ஆனால் அந்த கோலத்தில் என்னை கண்டதும் அப்பா வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை. பலத்த அடியும் திட்டுக்களும் விழுந்தன. வீட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு நான் சுயமாக விலகி போனேன், வேலைக்கு போனேன். அப்படித்தான் நான் ஆன்மீக வாழ்க்கைக்குள் வந்தேன். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் எப்படி காட்சி கொடுத்து குருமுகமாக தடுத்தாட்கொண்டாரோ அப்படி சுவாமி விவேகானந்தர் என்னை தடுத்தாட்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் மாணிக்க வாசகர் அளவுக்கு பெரியவன் அல்ல. தன் பணி செய்யும் ஊழியத்திற்கு சுவாமி என்னை ஆட்கொண்டார் என்பதைத்தான் இப்படி சொல்கிறேன். மிகச் சிறப்பு. சமூக சேவையில் நாட்டம் வந்தது எப்படி? அப்பாவின் வழியில் சிறு வயதிலேயே சமூக பணிகளில் ஆர்வம் இருந்தது. பின் விவேகானந்தரால் ஈர்க்கப்பட்டு ஆன்மீக பாதைக்குள் வந்ததும் அந்த ஆர்வம் மேலும் அதிகமானது. அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறி 1977-78களில் விஸ்வ இந்து பரிஷத்தில் சேர்ந்தேன். அப்போது விவேகானந்தா மெடிக்கல் மிஷன் இருந்தது. எனக்கு அப்போது விஸ்வ இந்து பரிஷத்தா, RSSஆ, ராமகிருஷ்ண மடமா எதுவுமே தெரியாது. தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான், விவேகானந்தர் தான். விவேகானந்தா மெடிக்கல் மிஷன் என்பது விவேகானந்தர் பெயரில் இயங்கும் அமைப்பு என்பதால் நான் அதில் சேர்ந்து 2 வருடம் பணி செய்தேன். அப்போதுதான் ராமகிருஷ்ணர், சாரதா அம்மா பற்றியெல்லாம் விரிவாக அறிந்து கொண்டேன். அதையெல்லாம் எனது சமூக பணிகளுக்கு மிகவும் உதவிகரமாக, அக்கறையுடன், அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதற்கு உதவுவதாக இருந்தன. திருநெல்வேலி, சென்னை இங்கெல்லாம் நான் அமைப்பின் முழுநேர ஊழியராக பணியாற்றினேன். அது மிசா காலம் என்பதால் கிட்டத்தட்ட தலைமறைவாக வாழ்ந்த காலம் என்று கூட சொல்லலாம். சங்கத்தை சேர்ந்த மிகப்பெரிய தலைவர்கள் பலரது அறிமுகமும் நட்பும் எனக்கு கிடைத்தன. அதெல்லாம் ஒரு பாக்கியம். அதன்பின் 1980 என் அப்பா என்னை தேடி கண்டுபிடித்து வீட்டுக்கு அழைத்து சென்றார். அதே ஆண்டில் திருமணம். 1981 அரசு ஊழியர் ஆனேன். நான் படித்த ITI படிப்பிற்கான வேலை எனக்கு கிடைத்தது. கால்நடை பராமரிப்பு துறையில் மெக்கானிக்காக உரத்த நாட்டில் வேலை. அங்கே RSS அமைப்பின் பகுதி பொறுப்பாளராக பணிபுரிந்தேன். கடுமையான வேலை. திராவிடர் கழகத்தின் பல்வேறு எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டி இருந்தது. கடுமையான மிரட்டல் வரும், என் அப்பாவிற்கு போன் போகும். இப்படி பல்வேறு எதிர்ப்புகளை மீறி எனது சமூக பணிகளை தொடர்ந்தேன். 1991 நான் பணி மாறுதல் பெற்று ஓசூருக்கு வந்தேன். அங்கு சத்சங்கம், பஜனை மூலம் மக்களை ஒன்று கூட்டி சமூக பணிகளை தொடர்ந்தேன். அப்போதுதான் அங்கு பல குழந்தைகள் ஆதரிப்பார் யாருமின்றி நிர்கதியாக இருப்பது தெரிய வந்தது. அவர்களுக்கு எந்த வகையிலாவது உதவ வேண்டும் என்று நினைத்தேன். 1994 சேவா பாரதி அமைப்பின் மூலம் அன்பு இல்லம் என்ற ஆதரவற்றோருக்கான இல்லத்தை ஆரம்பித்தேன். தமிழகத்தில் முதல் முதலாக சேவா பாரதி மூலம் ஓர் உறைவிடம் தொடங்கியது நிறைவான விஷயம். சண்முகநாதன் ஐயா, சூரிய நாராயண ராவ், வீரபாகு சார் என பல பெரிய நிர்வாகிகள் அதற்கு ஒத்துழைப்பு நல்கினார்கள். சேவா பாரதி ஹோசூர் டிரஸ்ட் என ஒன்றை ஆரம்பித்து பல சமூக பணிகளை செய்தோம். பின் சாரதா நிகேதன், 1998 நிவேதிதா நிகேதன், யோகா இல்லம் என்று பல்வேறு விதமான சேவைகள் சேவா பாரதி மூலமாக தொடங்கப்பட்டு நன்கு நடந்து வருகின்றன. அன்பு இல்லம் ஒரு முன்மாதிரியான இல்லம். தமிழக அளவில் இன்றைக்கு 18 இல்லங்கள் இருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் அன்றைக்கு ஓசூரில் ஆரம்பித்த சாரதா நிகேதன் தான். மன நோயாளிக்கான இல்லமும் முன்னெடுத்து வருகிறீர்கள். அது பற்றி விளக்கங்கள். 2008 நான் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற விரும்பினேன். ஆனால் எனக்கு 6 ஆண்டு கால சர்வீஸ் இருந்தது. இருந்தாலும் சமூக பணி ஆர்வம் காரணமாக அதை விரும்பினேன். வீட்டிலும் பேசி பேசி சம்மதிக்க வைத்தேன். விருப்ப ஓய்வும் பெற்றேன். அதன் பிறகு வாத்சல்யம் டிரஸ்ட் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்தேன். அதன் மூலமாக முதலில் செய்தது அபாலா என்ற மனநல காப்பகத்தை ஆரம்பித்ததுதான். அப்போது ஹோசூர் சப் கலெக்டராக இருந்த திரு நாகராஜ் IAS இந்த பணியை மிகவும் ஆதரித்தார். மனநலம் பாதித்தவர்களை எல்லாம் எப்படி சேர்ப்பது, எப்படி இல்லம் நடத்துவது என்றெல்லாம் நான் தயங்கிய போது, ஒன்றுமில்லை கௌதமன், நீங்க ஆரம்பியுங்க, பாத்துக்கலாம் என்று என்னை உற்சாகப்படுத்தினார். அப்படி பாதிக்கப்பட்ட ஒருவரை அவர் தனது பங்களாவில் வைத்து பராமரித்து வந்தார். அந்த நபரை எங்கள் இல்லத்தில் சேர்த்து என்னை ஊக்குவித்தார். தவிர இடிந்து கிடந்த ஒரு அரசு கட்டிடத்தை சீரமைத்துக் கொடுத்து அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அன்று ஒரே ஒருவரை வைத்து தொடங்கிய அபாலா இல்லம் இன்றைக்கு மிகப்பெரிய இல்லமாக வளர்ந்திருக்கிறது. அங்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு முழுமையாக குணமாகி தங்கள் இல்லம் திரும்பியவர்கள் சுமார் 70 பேருக்கு மேல். இன்றைக்கு அந்த இல்லத்தில் 52 பேர் உள்ளனர். அவர்கள் மனநல பயிற்சி, உடல் வள பயிற்சி, கவுன்சிலிங் எல்லாம் பெறுகிறார்கள். சாரதேஸ்வரம் இல்லம் பற்றி சில வார்த்தைகள். அபலாவை தொடர்ந்து இரண்டாவதாக பாலகோகுலம் என்ற பெயரில் ஒரு குழந்தைகள் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் 5-6 வயது குழந்தைகளுடன் அந்த இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போதுதான் எங்கள் இல்லம் பற்றி கேள்விப்பட்டு சென்னையைச் சேர்ந்த டாக்டர் ஷாம் சுவாமிநாதன் உதவ முன்வந்தார். அவருடன் பேசி ஆலோசனை செய்த பின்பு பெண் குழந்தைகளுக்கென்று பாதுகாப்பாக ஓர் இல்லம் அமைக்க தீர்மானிக்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கு சாரதேஸ்வரம் என்ற பிரம்மாண்ட அமைப்பாக வளர்ந்திருக்கிறது. அன்றைக்கு அந்த இல்லம் அமைக்க ஓசூரில் உள்ள தேன்கனி கோட்டையில் 1.5 ஏக்கர் நிலம் கிடைத்தது. எல்லா விதத்திலும் உதவி செய்யும் திரு குமார் உட்பட பலர் எங்களுக்கு அந்த இல்லம் அமைக்க உதவினர். மாருதி கிரீன்ஃபீல்ட் நிறுவனரும் நண்பருமாக சேர்ந்து அந்த 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கி எங்கள் டிரஸ்டுக்கு அளித்தனர். சென்னையில் ஷியாமா அம்மா பலரை சந்தித்து நிதி திரட்டி உதவினார். அவர்கள் டிரஸ்ட் மூலமாக சுமார் 19 பேருக்கான நிதியை திரட்டி அளித்தார். மொத்தம் 22 வீடுகள். எழுத்தாளர்கள் சிவசங்கரி, கடுகு என பலர் பொறுப்பேற்று நிதி உதவினர். சேவை பணிகளுக்கான நிதி தேவைகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? கேட்டர்பில்லர், ஹார்மன் போன்ற பல நிறுவனங்கள் எங்களுக்கு உதவியுள்ளன. அந்த நிதி உதவியில் சுற்றுச்சுவர், தண்ணீர் தொட்டி, பஸ், கட்டடங்கள், சமையல் அறையுடன் உறைவிடம் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். பணிகள் மார்ச் ஏப்ரலுக்குள் முடிந்துவிடும். இவை பல கம்பெனிகளின் நிதியுதவியால் கட்டப்படுபவை. தவிர 1000 குடும்பங்கள் எங்களுடன் தொடர்பில் இருக்கின்றன. அவர்கள் தரும் பிறந்த நாள், நினைவு நாள், திருமண நாள் போன்றவற்றிற்கான அன்பளிப்புகள் எல்லாம் எங்கள் அன்றாட தேவைகளுக்கு மிகவும் உதவுகின்றன. அது மட்டுமல்லாமல் ஓசூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து பலரும் அரிசி, பருப்பு, எண்ணெய் என்று பொருட்களை தந்து உதவுகின்றனர். எங்களுக்கு தேவையானவை கிடைத்து விடுகின்றன. ராமகிருஷ்ண மடமும் அதன் சாதுக்களும் உறுதுணையாக உள்ளனர். சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவியின் கிருபை நன்றாகவே இருக்கிறது. கிருஷ்ண பிரேமி அண்ணா போன்றவர்களின் ஆசியும் உறுதுணையாக இருக்கிறது. எங்களை பார்த்தவுடனே மிக்க அன்புடன், அண்ணா என்ன, குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா என்று அபலா ஹோம் பற்றி விசாரிப்பார். நடப்பதெல்லாம் இறைவன் செயல் என்றெண்ணி எங்கள் கடமைகளை செய்கிறோம். உங்கள் இல்லத்தில் பயனாளர்களை நீங்களாகவே தேடி அறிந்து சேர்க்கிறீர்களா, அல்லது நாடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் சேர்த்துக் கொள்வீர்களா? இரண்டுமே உண்டு. பத்திரிகை செய்தி, காவல்துறை தகவல் இவற்றின் வழியாக நாங்கள் குழந்தைகளை தேடி சென்று மனநல காப்பகத்திற்கோ அன்பு இல்லத்திற்கோ அழைத்து வருவோம். பரிச்சயமான நண்பர்களின் பரிந்துரையில் சேர்ப்பதுண்டு. சில சமயம் சில சகோதரிகள் வீட்டாருடன் கோபித்துக் கொண்டு நமது இல்லத்தை தேடி வருவதுண்டு. அவர்களுக்கு பின்னர் கவுன்சிலிங் அளித்து பிரச்சனைகளை தீர்க்க உதவுவோம். இங்குள்ள பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் எங்களிடம் வரலாம். தீர்த்து வைத்து நல்வழி காட்டுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. உங்களது இல்லத்தில் இருந்து படித்து திருமணம் மற்றும் வேலை வாய்ப்பு காரணமாக வெளியேறி செல்பவர்கள் இல்லத்துடன் தொடர்பில் இருக்கிறார்களா, இல்லத்துக்கு உதவுகிறார்களா? பலர் தொடர்பில் இருக்கிறார்கள், வாய்ப்பிருப்பவர்கள் உதவுகிறார்கள். இந்த இல்லத்தில் தங்கியிருந்த பெண்களில் 22 பேர் திருமணமாகி சென்றிருக்கின்றனர். அவர்களில் பலர் எங்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள், அவ்வப்போது வந்து செல்கிறார்கள், நல்ல பணிகளில் இருக்கிறார்கள். வாய்ப்புள்ளவர்கள் ஆசிரமத்துக்கு இயன்ற அளவு உதவுகிறார்கள். அதுபோல ஆண்களில் கூட வாராவாரம் இங்கு வந்து பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க் என்று தேவையான வேலைகளை செய்து தரும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். வரும் ஜூன் மாதத்தில் ஹாஸ்டல் திறப்பு விழா நடக்கும் போது பழைய மாணவ மாணவிகளை குடும்பத்துடன் வந்து கலந்து கொள்ளும்படியான ஒரு நிகழ்ச்சியை நடத்த திட்டம் உள்ளது. இந்த கோவிட் 19 ஒமிக்ரான் காலகட்டத்தை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? கோவிட் காரணமாக குழந்தைகளை இல்லத்தில் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று அரசு சொல்லிவிட்டதால் பாதுகாப்பான அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட இடங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு கிடைத்த நேரத்தில் மாவட்டம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உதவினோம். தண்டுவடம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருப்பவர்களுக்கு தேவையான உபகரணங்களை அளித்தோம். மக்கள் அதிகம் செல்லாத மலைப்பகுதிகள் உள்பட பல இடங்களுக்கும் வீடு வீடாக போய் லிஸ்ட் எடுத்து பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டறிந்து உதவினோம். இந்த 2 ஆண்டுகளில் 3 முறை தொடர்ச்சியாக இந்த வேலைகளை செய்திருக்கிறோம். அது மிகவும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகிறது. ராமகிருஷ்ண மடம் எங்களுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் பல அமைப்புகளிடமிருந்து உணவுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் போன்றவற்றை சேகரித்தோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்களை தேவையான மக்களுக்கு அளித்தோம். இது ஒரு கடுமையான பணி. கோவிட் காரணமாக மக்களை தொடர்பு கொள்ளுதல் எளிதாகி கொஞ்சம் விரைவாக செய்ய முடிந்தது. நேரடியாக சென்று பார்க்கும் போதுதான் மலைவாழ் மக்கள், கிராமப்புற மக்கள் வறுமையால், பிணியால், சரியான மருத்துவ வசதி இன்மையால், பொருளாதார உதவி இன்மையால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்த பணிகளின் போது சந்தித்த சவால்கள் என்ன?
பிரச்சனைகள் 3 விதம். நம்முடன் இருப்பவர்களால் வருவது 1, அதிகாரிகளால் வருவது 2, அரசியல் காரணங்களால் அரசியல்வாதிகளால் வருவது 3. இவை அவ்வப்போது வரத்தான் செய்யும், எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. நம்முடைய வேலையை நாம் ஒழுங்காக பார்ப்போம் என்றுதான் செயல்படுவேன். நம்முடன் இருந்து கொண்டே திடீரென நமக்கு எதிராக சிலர் திரும்பினால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள தனித்திறமை வேண்டும். இறையொருளால் எந்த பாதிப்பும் இல்லாமல் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான காரணம் சரணாகதிதான். நான் எல்லாவற்றையும் சாரதா அம்மாவிடம் சொல்லிவிடுவேன். அன்னை பார்த்து கொள்வார். இது அவர் பணி, நான் ஊழியன். அன்னையினிடம் கணக்குகளை ஒப்புவித்து விடுவேன். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பணிகளில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் குறித்து.
நான் மேனேஜிங் டிரஸ்டி. அனந்தன் ஜி என்று இன்னொரு டிரஸ்டி இருக்கிறார். மகாதேவன் என்றொருவர் முன்பு இருந்தவர், திருச்சியை சேர்ந்தவர். அவர் சொந்த காரணங்களால் விலகிவிட்டார். தற்போது ராமகிருஷ்ண மடத்தை சார்ந்த தேவராஜ் ஐயா வந்து சேர்ந்துள்ளார். அவருக்கு 79 வயது. மிக சுறுசுறுப்பானவர். தினமும் யோகம் செய்பவர். இளமையாக இருப்பார். அனந்தன்ஜி யோகா தெரபிஸ்டும் கூட. வழிவழியாக காஞ்சி மகா பெரியவரோடு தொடர்புடைய குடும்பம் அவருடையது. இப்படி பலருக்கும் ஆன்மீக பின்னணி உண்டு. சமூக பணி என்ற நோக்கில் அனைவரும் ஒன்றுபட்டு பணி செய்கிறோம். உள்ளூரில் நாங்கள் வளர்ந்ததற்கு அனந்தன்ஜி முக்கியமான காரணம். அவர் யோகா தெரபிஸ்ட் என்பதால் பல நிறுவனங்களுக்கு யோகம் சொல்லித்தர செல்வார். அங்குள்ள MD, CEO என்று பலரும் பயன்பெறுவர். அப்படியான தொடர்புகளின் மூலமாகத்தான் பல நிறுவனங்களின் உதவிகள் கிடைத்தன. நடக்கும் வேலைகளை இருக்கும் வேலைகளை ஒருங்கிணைப்பதுதான் தற்போது எங்கள் பணி. நாங்கள் அறங்காவலர்கள் 3 நல்ல நட்புடனும் புரிதலுடனும் ஒற்றுமையாக பணிகளை செய்து வருகிறோம். எல்லோருமே 60 வயதை கடந்தவர்கள். எனக்கு 66 வயது, அனந்தன்ஜிக்கு 68, தேவராஜ் ஐயாவுக்கு 79. எங்களை பார்ப்பவர்கள் வயதானவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். நான் ராமகிருஷ்ண மடத்தில் தீட்சை வாங்கியுள்ளேன். சுவாமி கமலாத்மானந்த மகராஜ், சுவாமி ஆத்மானந்த மகராஜ், முருகானந்த மகராஜ் தொடங்கி பல சாதுக்களிடமும் நல்ல பரிச்சயம் உண்டு. 30 வருடமாக அனைவரும் தொடர்பில் உள்ளனர். எங்கள் இல்லத்திற்கு ராமகிருஷ்ண மடம், RSS போன்றவை மிகப்பெரிய பலம். இந்த பணிகளை சுமையாக கருதாமல் மிகவும் மகிழ்ச்சியானதாக கருதி செய்து வருகிறோம். இறைவனின் பணிக்காக திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்து செய்யும் பணியாக இவற்றை கருதுகிறோம். உங்கள் குடும்பம் பற்றி.
மனைவி கோமதி, எனக்கு ஒரு பையன், 2 பெண்கள். பையன் அரவிந்தன், HCL வேலை செய்கிறார். மனமாகி அவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். அடுத்து மகள் அமரபாரதி, அவளுக்கு மனமாகி அவரது மகன் 10வது படிக்கிறான். 3வது மகள் சாரதாமணி மனமாகிவிட்டது. 2 பெண் குழந்தைகள். எனது பெண்கள் 2 BE படித்திருக்கிறார்கள். கணவர்கள் நல்ல பணிகளில் உள்ளனர். நான் என்றைக்கு எங்கிருப்பேன் என்று சொல்ல முடியாதபடி பயணங்கள். எப்போதாவது தான் வீட்டிற்கு செல்வேன். வீட்டில் உள்ளவர்களும் புரிந்து கொண்டதால் பிரச்சனை ஏதும் இல்லை.
எதிர்கால திட்டங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள்?
இந்த இல்லங்கள் அமைப்பதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாகத்தான் தோன்றுகிறது. எல்லாவற்றையும் சீரமைத்து ஒருங்கிணைத்து அனைத்தையும் சென்னை சாரதா மடத்திற்கு கொடுத்துவிடும் திட்டம் உள்ளது. இது பெண்கள் தொடர்பான பணி என்பதால் சாரதா மடத்திடம் கையளிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. அதற்கு சாரதா அன்னைதான் அருள் புரிய வேண்டும். அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்களிடம் இதனை ஒப்படைத்துவிட்டு நான் கிராமப்புற மேம்பாட்டு பணிகளில் ஈடுபட விரும்புகிறேன். கிராமப்புறங்களில் சுகாதார விழிப்புணர்ச்சி, விவசாய மேம்பாடு, சுய முன்னேற்றம், கல்வி மேம்பாடு போன்ற சமூக பணிகளில் எஞ்சிய காலத்தை செலவிட விரும்புகிறேன். எவ்வளவு நாள் இந்த உலகில் இருக்க கடவுள் அனுமதித்திருக்கிறாரோ அவ்வளவு நாள் இம்மாதிரி கிராமம் கிராமமாக சென்று கிராம சேவை பணிகளில் ஈடுபடவே விருப்பம். எல்லாவற்றிலிருந்தும் விலகி ஒரு சாட்சி பாவமாக என் மீதி வாழ்நாளை கழிப்பதே என் எதிர்கால திட்டம். என் கடைசி ஆசையும் கூட. அதையும் சுவாமி நிறைவேற்றி வைப்பார் என்பதில் ஐயமில்லை. மிகப்பெரிய சாதனைகளை செய்தபடி அதற்கும் தனக்கும் தொடர்பே இல்லாதது போல் விலகி நின்று பேசுகிறார் கௌதமன். அவரது முயற்சிகள் சிறக்க வாழ்த்து கூறி விடை பெற்றோம். சீனிவாசன் வாலாம்பாள் அறக்கட்டளை. பெண் சிசு கொலையை தடுக்கவும் கிராமப்புற பெண் குழந்தைகளை காப்பாற்றி வளர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரவும் எண்ணி 2004 இந்த அறக்கட்டளையை ஆரம்பித்தோம். ஆனால் நானோ சென்னையில் இருக்கிறேன், பிரச்சனையோ கிராமங்களில் இருக்கின்றன, எப்படி உதவுவது என்று யோசித்த போதுதான் திரு கௌதமன் அறிமுகமானார். அவர் ஓசூர் சேவா பாரதியில் இருந்தவர், சிறந்த சமூக பணியாளர். நான் பெண் சிசு கொலை சம்பந்தமாக பல கட்டுரைகளை தொடர்ந்து தினமணியில் எழுதி வந்தேன். அதை படித்துவிட்டு என்னுடன் தொடர்பு கொண்டார். தான் வளர்த்து ஆளாக்கிய ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் செய்ய இருப்பதாகவும் நான் அதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அந்த பெண் 20 வருடத்திற்கு முன்னால் குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவர். கௌதமன் தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து வைக்கிறார். சிறப்பாக அந்த திருமணம் நடந்தது. நான் ஆச்சரியப்பட்டு கௌதமனிடம் கேட்க, அவர் இதுவரை இம்மாதிரி 4-5 குழந்தைகளுக்கு திருமணம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார். நானும் உதவ விரும்பினேன். என் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசி ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து அதன் மூலம் கௌதமனின் பணிகளுக்கு உதவ முடிவு செய்தோம். கௌதமனிடம் இதை பற்றி சொன்னேன். அவரும் ஹோசூர் அருகே உள்ள தேன்கனி கோட்டையில் வாத்சல்யம் அறக்கட்டளையை www.saradamma.com ஆரம்பித்தார். நான் சீனிவாசன் வாலாம்பாள் அறக்கட்டளையை www.dsvstrust.org ஆரம்பித்தேன். பெண் சிசு கொலைகள் நடக்கும் இடங்களுக்கு சென்று குழந்தைகளை கொல்லாதீர்கள், எங்களிடம் கொடுங்கள், எங்கள் ஆசிரமத்தில் நாங்கள் வளர்க்கிறோம், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வந்து குழந்தையை பார்த்து செல்லலாம் என்பதை தொண்டர்கள் மூலம் எடுத்து சொன்னோம். ஆரம்ப காலத்தில் குழந்தைகளுக்கு 3 வேளை உணவு தருவதே சிரமமாக இருந்தது. பின்னர் அங்கிருந்த தொழிலதிபர்களை, சமூக சிந்தனை கொண்டவர்களை, அரசு அதிகாரிகளை சந்தித்து விளக்கிய பிறகு படிப்படியாக உதவி கிடைக்க ஆரம்பித்தது. பாரத் பேக்கேஜிங் கோவிந்தராஜன் தான் முதலில் உதவ முன்வந்தார். பின்னர் அவர் மூலம் படிப்படியாக பலரும் உதவ ஆரம்பித்தனர். தற்போது அங்கே பெண் குழந்தைகள் தான் என்றில்லாமல் ஆண் குழந்தைகளும் வளர்கின்றனர். பெற்றோர் இல்லாதவர்கள், இருந்தும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், குடியால் உறவுகளை இழந்தவர்கள், தாய் ஓரிடம் தந்தை ஓரிடம் என்பதால் கைவிடப்பட்டவர்கள், குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், பாலியல் தொல்லைக்கு ஆளானவர்கள், வறுமையால் பாதிக்கப்பட்டோர் என்று பலதரப்பட்ட குழந்தைகள் அங்கே இருக்கின்றனர். முன்பெல்லாம் கை குழந்தைகள் முதல் 3 வயது வரை உள்ள குழந்தைகள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அரசாங்கம் 5 வயது வரை உள்ள குழந்தைகளை அரசு காப்பகத்திற்குத்தான் அளிக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்ததால் 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளே உள்ளனர். சிறு குழந்தைகளாக வந்தவர்களுக்கு இன்றைக்கு 12-13 வயது ஆகிவிட்டது. வாத்சல்யம் ட்ரஸ்ட் பாதுகாக்கும் குழந்தைகளுக்கு சீனிவாசன் வாலாம்பாள் ட்ரஸ்ட் உதவுகிறது. நிர்வாக செலவு என்று நாங்கள் பணத்தை விரயமாக்குவதில்லை. அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி, உணவு, உடை, இருப்பிடம், தங்குமிடம் என எல்லாவற்றிற்கும் உதவுகிறோம். அன்றைக்கு சேவா பாரதியில் இருந்து மூன்று குழந்தைகளுடன் கௌதமன் வந்தார். இன்றைக்கு 50க்கு மேல் குழந்தைகள் உள்ளனர். டாக்டர் ஷாமா தெண்டல் நேர்காணல் November 2015 ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்.